நமக்கு ஒரு வாரம் எவ்வளவு சீக்கிரம் போயிருச்சு. போன வாரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்த மாதிரி இருக்கு. சடனா போயிருது இல்லைங்களா? ஒன் வீக் ஏழு நாள் ரொம்ப வேகமா நாட்கள் ஓடுறத நம்ம பாக்குறோம். ஒரு விதத்துல நம்மளை ஏமாத்திட்டு கூட போயிருது. ஒரு போன வாரம் எவ்வளவோ காரியம் செய்யணும்னு நினைச்சோம், அதுக்குள்ள பார்த்தா ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, திடீர்னு போன வாரம் முடிஞ்சிருது. இதே விதத்துல தான் நீங்க நாட்கள் ஓடிடும், நம்ம வாழ்க்கை நாட்கள் வேகமா ஓடிட்டு திடீர்னு எவ்வளவு காரியம் நம்ம செய்யலாம்னு நினைச்சோம், ஆனா செய்ய முடியாம ஒரு நாள்ல போய் நின்றுகிட்டு இருப்போம். அந்த நாள் எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாள். அந்த நாள்ல நம்ம நிற்போம். பவுல் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாள்ல காண்டி நம்ம போய் நிற்கும் போது எதை செய்ய விட்டோமோ எதை செய்ய செஞ்சமோ செய்யலையோ நம்ம காண்டி மனம் திரும்பாம இருந்தோம்னா, நம்மள கடவுள் பார்த்து நீ பொறக்காம இருந்தாவே நலமா இருந்துச்சேன்னு தான் சொல்லுவாரு. அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் அது, நம்ம மனம் திரும்பாம போயிட்டோம்னா. அதனால மனம் திரும்புதலை பத்தி நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். ஆனா அது எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம்ன்றத அதை நம்ம படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி திருப்பி வாரம் வாரம் நம்ம படிக்கிறதுனால அது சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருது இல்லைங்களா? கேட்டதே கேட்டோம்னா நமக்கு ஆர்டினரியா போயிருது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அது அதுல இருந்து பரிசுத்தாவித்தான் நம்மளை காப்பாத்த முடியும். கேட்டதே கேட்டு மனம் திரும்புதல் மனம் திரும்புதல், ஒரு அஞ்சு வாரம் படிச்சுட்டோங்க அப்படின்னா அது ஒரு ரிப்பிட்டிஷன்னால அது பழக்கமா போய் அது அப்படின்னு எடுத்துற மாதிரி வந்துடும் நமக்கு. அதுல இருந்து பரிசுத்தாவிதான் நம்மளை காப்பாத்தணும். ஏன்னா அதுக்காண்டி இல்லைன்னா நம்ம பிறக்காம இருக்கிறதே நல்லது. அது அவ்வளவு முக்கியமான ஒரு பாடம். நீங்க சில பேர் உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, வறுமைனாலையும் சில அநேக பிரச்சனைகள்னாலையும் வியாதினாலையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு சில பேர் கடவுளுடைய தயவை நீங்க அனுபவிக்கிறீங்க, கடவுள் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, நல்ல நன்மைகள்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் வச்சு கடவுள் பராமரிப்புல நம்ம வாழ்க்கையில என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கடவுள் என்னதான் செய்ய நினைக்கிறாரு என் வாழ்க்கையில, ஏன் எனக்கு இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, ஒருவரும் கெட்டு போகாம எல்லோரும் மனம் திரும்பணும். நம்ம கெட்டு போகாம மனம் திரும்பணும்ன்றதுக்காகத்தான் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுது. அது நீங்க பாக்குறீங்களா? அதுதான் பராமரிப்பு நோக்கமே. ஏன்னா நம்ம கெட்டு மனம் திரும்பிட்டோம்னா கெட்டு போறது நின்றுடும். நம்ம கெட்டு போறதுக்கு காரணமே மனம் திரும்பாத இருக்கிறதுனாலதான். எப்ப நம்ம மனம் திரும்புறோமோ கெட்டு போற ப்ராசஸ் நின்றுடும். நம்ம அநேக காரியம் நம்ம வாழ்க்கையில சரியாயிடும். அதனால மனம் திரும்புதல் தான் முக்கியம். அதனால நான் உங்களுக்கு ஆறுதலா சில காரியங்கள் சொல்றதை விட்டுட்டு கடவுள் உங்க வாழ்க்கையில என்ன நிறைவேற்றணும்னு பாக்குறாரு, அதைத்தான் நான் பேசணும்னு நினைச்சிருக்கிறேன். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அதனால ஜபத்தோடு நம்ம கேட்போம். அதுக்காண்டி நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டுருச்சுன்னா அநேக காரியங்கள் நம்ம சரியாயிடும், தானா சரியாயிடும். நம்ம அந்த படிக்கிற பாடம் வந்து நம்ம அந்த கேட்டகிசம் பொடுத்திருக்கிற அர்த்தத்தை அடிப்படையில நம்ம பாத்துக்கிட்டு வரோம். அந்த கேட்டகிசம்ல அர்த்தத்தை அப்புறம் அந்த மரம்ன்ற ஒரு உதாரணத்தை எடுத்து நம்ம பாத்துக்கிட்டு வரோம். ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதை நம்ம பார்த்து. அதுல என்ன பாக்குறோம்னா, ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு பூமி, அந்த மனம் திரும்புதலுக்கு கனி வரணும்னா ஒரு பூமி இருக்கணும். அந்த பூமி தான் என்ன? கடவுளுடைய கிருபை. வெரி குட். கடவுளுடைய கிருபை. ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய கிருபை சந்திக்கும் போதுதான் மனம் திரும்புதல ஏற்படுது. இல்லைன்னா அவன் நினைச்சுக்குவான் என்னென்னவோ மனம் திரும்புதல்னு. கடவுளுடைய கிருபை ஒரு மனுஷனை மீட் பண்ணும் போது தான் அவனுக்கு உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படுது. அதுதான் கடவுளுடைய கிருபை. அந்த கிருபை சந்திக்கும் போது ரெண்டு வேறு அவனுக்குள்ள பார்க்க முடியும். ஒன்னு என்ன, எப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. நம்ம ஊர்ல எல்லாம் பாக்குற மாதிரி பரிசுத்தாவி வந்தாருன்னா ஷாக் கொடுக்கறது இல்ல. அது பரிசுத்தாவி ஒரு மனுஷன்ல வேலை செய்யறாருன்னா என்ன பார்க்க முடியும், பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்கு இருக்கும். பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. அடுத்த வேறு, கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு அளித்த கிருபை, எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது. இது ரெண்டு தான், இது ரெண்டு வேறு தான் இருக்கணும். பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. அதை பத்தி நம்ம பார்த்தோம்னா, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வுனா நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அநேக டைம்ல புரியறதில்ல. அது இயற்கையா நம்ம மனசாட்சி குத்துறது வேற, ஐயோ நீ அதை செஞ்சிட்டியா இதை செஞ்சிட்டியான்னு குத்துறது வேற, பரிசுத்தாவினால நம்ம குற்றப்படுத்துறது வேற, பரிசுத்தாவி நம்மளை குற்றப்படுத்துறது வேற. சில பேர் வந்து பாவத்தை குறித்த உணர்வு உனக்கு இருக்குதுன்னா, ஆமா எனக்கு இருக்குங்க, எப்படி இருக்கு, நான் 50 ரூபாய் இருந்துச்சு அதுல 10 ரூபாய் எடுத்து என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேங்க, அதுதான் பாவத்தை குறித்த உணர்வு. இல்லனா எங்க அப்பா அம்மாக்கு நான் கீழ்படுகிறது இல்ல, எங்க அப்பா அம்மா திட்டிட்டு அதுதான் பாவத்தை குறித்த உணர்வு. இல்லனா ஒரு கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி ஒரு பதிலுங்க கொடுக்கறது, 10 கட்டளைகளை மீறுறதுதான் பாவத்தை குறித்து. இல்ல, அது என்ன பாவத்தை குறித்த உணர்வுனா, நம்ம பாவத்திலேயே பிறந்திருக்கிறோம். ஏன் என் மனசுல என்ன டெய்லி என்ன காலையில சுவாசத்தை கொடுத்து என்ன சிருஷ்டி பண்ணி டெய்லி நமக்கு துணியை கொடுத்து சாப்பாடு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கடவுள் மேல ஏங்க நம்மளுக்கு அன்பு இல்ல? நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா, ஏன் அவர் மேல எனக்கு அன்பு இல்ல, ஏன் பொங்கி வடிகிற நன்றி என் மனசுல அவருக்கு மேல இல்ல? அவ்வளவு பாவமான இருதயத்தை நான் கொண்டிருப்பதுனாலதான், புரியுதுங்களா, பாவத்துல நான் பிறந்திருப்பதுனால தான். ஏன் சிருஷ்டிகர் மேல எனக்கு அன்பு இல்ல? அதுதான் பாவம், பாவத்தை குறித்த உணர்வு. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்னு என்னை உண்டாக்குனது யாரு, என் தாயின் கற்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிறது யாரு, அவர் மேல ஏதாவது ஒரு நன்றி, அன்பு, ஃபீலிங், ரெஸ்பெக்ட், பயம் இருக்கா? எனக்கு ஏன் இல்ல? ஏன்னா நான் பாவத்துல பிறந்திருப்பதுனால. அதான் அந்த பாவத்து குறித்த மெய்யான உணர்வு. நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன். அந்த உணர்வு நமக்கு இல்லைன்னா அது நம்ம எது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதுல வந்து இந்த ரெண்டு பேரை நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. நான் பாவத்துல பிறந்தவங்க, என் இருதயம் சரியில்லை, அவருடைய மனசு சரியில்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் சில தப்புங்களை நம்ம பாக்குறோமே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள நான் கடவுள் வந்து நான் என்ன செய்யறனோ அதை பத்தி பெரிய இன்ட்ரெஸ்டடா இல்ல, நான் என்னவா இருக்கிறனோ, என்னவா இருக்கிறேன், ஒரு சிருஷ்டிகர்த்தா, நான் ஒரு மனுஷனா இருக்கேன், அந்த உறவுல எனக்கு என்ன அன்பு வச்சிருக்கிறேன், அவர் மேல என்ன மரியாதை வச்சிருக்கிறேன், எப்படி நான் இருக்கிறேன் பாருங்களேன். அதுதான் அந்த பாவத்தை குறித்த உணர்வு. கடவுள் மேல எனக்கு அன்பு இல்லையே, ஒரு பக்தி இல்லையே, ஒரு மனுஷனுக்கு பயப்படுற பயப்படக்கூட கடவுள் மேல எனக்கு பயம் இல்லையே, மனுஷருங்க ஏதாவது என்ன பத்தி தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிற கடவுளை பத்தி ஒரு கேரம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கனே, அதான் பாவத்தை குறித்த உணர்வு. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இது ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு அந்த மரம் வளர்றத நம்ம பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்ற மரம் வளர்றத பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு அடிப்படை அர்த்தம் என்ன நான் சொன்னா, இட்ஸ் எ சேஞ்ச் ஆஃப் மைண்ட். மனம் சிந்தனைகள் மாறுறது, வேற மாதிரி நான் யோசிக்கிறது. புரியுதுங்களா, சில காரியங்களை குறித்து முதல் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப வேற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்ம ஃபீலிங்ஸோ நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கோ அதன்படித்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு செயல்படுவோம். புரியுதுங்களா, அது எங்க ஆரம்பிக்குது, நம்முடைய சிந்தனையில ஆரம்பிக்குது. நம்ம சிந்தனை சரியா இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கைகள் சரியில்லை, அதை பார்க்கணும் நம்ம. அதனால முதல்ல மனம் திரும்புதல் வந்து, நான் அதை செய்யாம விட்டங்க இது செய்யாம விட்டங்கன்றது இல்ல, உன் மனசு சிந்தனைகள் வித்தியாசமா யோசிக்கிற மனுஷன் ஆயிட்டியா, முதல் யோசிச்ச மாதிரி இல்லாம வித்தியாசமான சிந்தனைகள் உனக்கு ஏற்படுதா, அங்க ஆரம்பிக்கணும், நம்ம மனசுல ஆரம்பிக்கணும் மனம் திரும்புதல். போன வாரம் நம்ம பார்த்தோம் கடவுளை குறித்த சிந்தனை நமக்கு வித்தியாசமா இருக்கணும். இயற்கையாவே கடவுளை குறித்து நமக்கு இருக்கிற சிந்தனை என்ன, அந்த ரோமர் 3வது அதிகாரத்துல போட்டிருக்கிற மாதிரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா கடவுள் பயம் ஒண்டி நமக்கு இல்லவே இல்லை. சுயநலம் இருக்குது, பொருளாசை இருக்குது, சுய மரியாதை இருக்குது, இச்சைகளை திருப்தி செய்யணும்ன்றதுக்காக செயல்படுறோம். ஆனா என்ன சிருஷ்டித்த கடவுளுக்கு நான் சந்தோஷம் கொடுக்கணும், அவரை கோபப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்றது மாத்திரம் என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அதுதான் இயற்கையா நம்ம அவருக்கு கொஞ்சம் கூட சட்டைய நம்ம அகராதிலேயே இல்ல அவருக்கு பயப்படுறதுன்றது, அதுதான் இயற்கையா நமக்கு இருக்கிறது. அவரு கொண்டு கேரே பண்றது இல்லை, வேற எல்லாத்துலயும் இழுக்கப்படுவோம், வேற எல்லாமே நம்மள கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆனா கடவுளுக்கு பயம்ன்றது ஒண்டி நமக்கு இல்லவே இல்லை. ஆனா மனம் திரும்பின ஒரு மனுஷன், அவனை அவன்ல என்ன பார்க்க முடியும்னா, அவனை கண்ட்ரோல் பண்றது என்னவா இருக்கும்னா, கடவுளுடைய பயம், கடவுளுடைய பயம். கடவுளை குறித்து ஒரு புதிய சிந்தனை கொண்டிருப்பான், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், அவருக்கு நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன், அதை யோசிப்பாங்க. அந்த சிந்தனை அவனுக்கு மாறும். இத்தனை வருஷம் நான் அவருக்கு விரோதமா நடந்த போதும் என்னை இன்னமும் உயிரோடு வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு, என்னை இன்னமும் திருந்துவானான்னு பாக்குறாரு. என்ன ஒரு தெய்வம், என்ன அன்பு, என்ன இறக்கம், எவ்வளவு பெரிய தேவன் அவருன்னு, அவரு எவ்வளவு நான் கடப்பட்டிருக்கேன்ற சிந்தனை அவனுக்கு மாற ஆரம்பிக்கும். அதை மாறும் போது அவனுக்கு புதிய ஃபீலிங் ஏற்படும். கடவுள் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும், அவர் மேல ஒரு நன்றி, ஒரு பயம், ஒரு ஆராதனை. புரியுதுங்களா? அவன் சிந்தனைகள் மாறும். கடவுளை பத்தி அக்கறையே இல்லாம இருந்தவன் கடவுளை பத்தி ரொம்ப சிந்திக்க ஆரம்பிப்பான். அவன் எவ்வளவு பெரியவர் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் வர ஃபீலிங் என்ன, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயம், ஒரு மரியாதை அவன் மேல வர ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில தான் அவன் வாழ்க்கை இருக்கும். இன்னுமே அவனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன, கடவுளை தெரிஞ்சுக்கிறதும் அவரை பிரியப்படுத்துறதும் தான். அவருக்கு பிரியமா நடக்கிறது அவன் சிந்தனையில, அவன் வீட்டுல, அவன் வேலையில, அவன் டைம் எல்லாத்துலயும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு தான் அவன் சிந்திப்பான். கடவுளை நேசிக்கிற, கடவுளை தேடுற, கடவுளை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக அவன் மாறிடுவான். இதுதான் கடவுளை குறித்து நமக்கு தி சேஞ்ச் ஆஃப் மைண்ட், கடவுளை குறித்து வித்தியாசமான சிந்தை நமக்கு ஏற்படும். அதான் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பலியா மரித்ததுக்கு நோக்கமே என்னன்னா, கடவுள் இடத்துல நம்மளை கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், நம்ம மனசை மாத்தி கடவுள்கிட்ட இப்படி கொண்டு வரணும். அதுக்கு தாங்க அவர் செஞ்சாரு. ரட்சிப்பு மீட்பின் நோக்கமே அதுதான். அதை செய்யாத ஒரு ரட்சிப்பு என்ன ரட்சிப்பா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையில் பாடுபட்டது எதற்கு? தேவனிடத்தில் நம்மளை கொண்டு வருவதற்காக. உண்மையான ரட்சிப்பு அதுதான் நமக்கு செய்யும். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் என்னும் போது, போன வாரம் உங்களுக்கு சொன்ன அந்த மிருகத்தின் முத்திரை ஞாபகம் இருக்குங்களா? The image of the beast, மிருகத்தின் முத்திரை, அது என்னன்னு நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். அது என்னவோ பெருசா கம்ப்யூட்டர் சிப்பு, அது இது இல்ல. இப்ப போட்டுக்கிட்டு இருக்கான் மிருகத்தின் முத்திரை. ரெவலேஷன் நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்ன சொல்லப்படும் தெரியுங்களா? கடவுள் ஏன் அந்த மாதிரி கோபாக்கினை கொட்டுறாரு, எக்கால சத்தம் ஊதுறாருன்னா, அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? மிருகத்தின் முத்திரையை மாத்தக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? மன திரும்புதல் தான். ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, கடைசியில திருந்து, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஏன்னா நமக்குட்ட இருக்கிற மிருகத்தின் முத்திரை எங்க இருக்குது? நெத்தியில இருக்கு, கையில இருக்கு. சாத்தானுடைய சிந்தனைகளை சிந்திக்கிறோம், அதன்படித்தான் வாழ்க்கை நமக்கு இருக்கு. அந்த சிந்தனை, அந்த செயல் மாறணும்னா, நெத்தியிலையும் கையில இருக்கிற முத்திரை மாறணும்னா, there should be a change of mind. கடவுள் உன்ன முத்திரை அடிக்கணும்னா, மனம் திரும்பினாதான் அந்த முத்திரை வர முடியும். கடவுளுடைய முத்திரை, சாத்தானுடைய முத்திரை போயிடும். சாத்தான் மாதிரி இயற்கையா நம்ம சிந்திக்கிறதெல்லாம் போய் கடவுள் விருப்பமா நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? அந்த முத்திரையே ஏற்படுறது ஒரு மனுஷனுக்கு, மிருகத்தின் முத்திரை போய் கடவுளுடைய முத்திரை ஒரு மனுஷனுக்கு வருதே மன திரும்புதல் மூலமா தான். ரெவலேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் கேட்கறதுதான், திருந்து திருந்து திருந்து, மனம் திரும்பு. சரி, நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்த பாயிண்ட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், கடவுளை பத்தி நமக்கு மனசு மாறணும்னு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவதாக, பாவத்தை குறித்து நமக்கு மனசு மாறணும். பாவத்தை குறித்து என்ன மாதிரி இங்க மனசு மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேட்டகரிசம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை, பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து தேவன் பக்கம் திரும்புறது. அதான் நம்ம பாக்குறோம். அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கணும் பாவத்தை குறித்து? துக்கம், வெறுப்பு. அந்த வெறுப்பு வந்து பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புறது. அது எப்படித்தான் நடக்கும்? பாவத்துக்காக துக்கம் வரணும் எனக்கு, பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரணும், வெறுப்பு வந்து அது பக்கத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்பணும். திரும்பி பாவத்தை நாம் அறவே அறுத்து போட வேண்டும். பைபிள்ல சில வசனங்களை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. பைபிள் பாஷை எப்படி சொல்லுது பாவத்திலிருந்து நம்ம எப்படி திரும்பணும்னு சொல்லுதுன்னா, எசேக்கியேல் 18:31 நீங்க எடுக்க வேண்டியதுல கவனிங்க. உங்கள் அக்கிரமங்களை அகற்றி போட்டு புது இருதயத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் இஸ்ரவேலே? நீங்கள் ஏன் சாகணும்? நீங்க ஏன் நரகத்துக்கு போகணும்? உங்க பாவத்தை அகற்றி போடுங்க, தூக்கி போடுங்க. அதான் அவர் சொல்றார். வை வில் யூ இஸ்ரேல், நீ ஏன் சாவுற? நீ ஏன் நரக பாதையில போற, பாவத்தை அகற்றி போடு. ஐசாயா 55 என்ன, 55:7 துன்மார்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். பேதுரு சொல்றார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, மனந்திரும்பி இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த பயங்கரமான சந்ததியிலிருந்து, நீங்க வாழ்ற உலகத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து நீங்க ரட்சித்துக் கொள்றதுக்கு எப்படித்தான் ரட்சித்துக் கொள்ள முடியும்? மனந்திரும்பி ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் ஒரு வசனம் வருது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன், யாருக்கும் தெரியாம மறைத்து வாழ்றவன் வாழ்வடைய மாட்டான், உருப்படவே மாட்டான். அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ரெவலேஷன்ல போட்டிருக்கு, சபையில வேசித்தனம் துன்மார்க்கம் செய்யற ஒரு பெண், ஜெசபெல்ன்ற ஒரு பெண்ணுக்கு, அவளுக்கு மனம் திரும்பும்படி நான் நேரத்தை கொடுத்தேன். உடனே அழிச்சு போடல அவளை, அவளுக்கு மனம் திரும்பறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தேன். ஆனா அவளுக்கோ மனதில்லாம இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவளுக்கோ மனம் திரும்பறதுக்கு மனசு இல்லாம இருந்ததுனால அவளுக்காக நரகத்துல நான் ஒரு படுக்கையை ஏற்படுத்துறேன்னு பயங்கரமா பேசுறார். ரெவலேஷன் 2:5 உங்கள் முதல் அன்புல இருந்து நீங்க விழுந்துட்டீங்க. முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி இல்ல, அதுல இருந்து கீழே விழுந்துட்டீங்க. முதல்ல செஞ்ச கிரியைகளை செய்யுங்க, இல்லன்னா நான் வந்து விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு வேதத்துல நிறைய இடங்கள்ல வருது. சரி, மனம் திரும்புதல் பாவத்தை குறித்த வேற சிந்தனையை நம்மளுக்கு கொடுக்கணும், வேற சிந்தனையை கொடுக்கணும். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, இயற்கையா பாவத்தை குறித்து நம்ம என்ன சிந்திக்கிறோம், நமக்கு இயற்கையா பாவத்தை குறித்து இருக்கக்கூடிய சிந்தனை என்ன, அதை பார்த்துட்டு ஒரு மனம் திரும்பின மனுஷன் பாவத்தை எப்படி யோசிப்பான், அது ரெண்ட கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்பதான் எந்த மாதிரி நம்ம மனசை மாறணும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இயற்கையா பாவத்தை குறித்து நம்ம எப்படி சிந்திக்கிறது, இயற்கையா ஒரு மனுஷன் எப்படி சிந்திப்பான், அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே பாவ எவ்வளோ அதனோட குற்ற உணர்வை பத்தி, பாவம் நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றத குறித்து, பாவத்தின் விளைவுகள், பாவம் என்ன மாதிரி தண்டனை எனக்கு கொண்டு வரோன்றத குறித்து தப்பான எண்ணம் மனுஷனுக்கு இயற்கையாவே இருக்கு. பாவம் எவ்வளோ குற்ற உணர்வுன்றத குறித்து மனுஷனுக்கு தப்பான எண்ணம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பாவம் இயற்கையாவே மனுஷன் அவன் சாதாரணப்பட்ட காரியமா நினைச்சுக்கிறான். ஒரு ஒரு சின்ன காரியம் தான், அது ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு சின்ன காரியம், ஒரு சாதாரணப்பட்ட காரியம், சின்ன காரியம் தான், அற்பமான காரியமா அதை நினைச்சுக்கிறான். உதாரணம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொய் சொல்லிடுறீங்க, பொய் சொன்ன உடனே என்ன யோசிக்கிறீங்க, அதை பத்தி முகம் குப்புற விழுந்து, ஐயோ நான் ஒரு பாவி ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் அப்படின்னு நான் பேசுறேன். சாதாரணம். இயற்கையா பாவம் எவ்வளவு குற்றம் இருக்கணும், அந்த என் குற்ற உணர்வே நமக்கு இருக்கிறது, அது சாதாரணமா நினைச்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாம பாவம் எந்த அளவுக்கு நம்மள பாதித்திருக்கிறது, தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மள பாதித்திருக்குன்ற அறிவே நமக்கு இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த பரிசேயரங்க மாதிரி கைய ஒண்டி ஒழுங்கா கழுவிட்டு, முகத்தை ஒண்டி உடம்பெல்லாம் கழுவிட்டு, நீட்டா வெளியில ஒண்டி நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா, ஒழுங்கான ஜபத்தை செஞ்சுக்கிட்டு, ஒழுங்கான பேச்ச பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சுக்கோம். நான் ஒன்னும் துன்மார்க்கம் செய்யறதில்ல, கொலை செய்யறதில்ல, திருடுறதில்ல, யாருக்கும் ஒன்று அந்நியாயம் செய்யறதில்ல, அதனால நான் கடவுளைய மேல ரொம்ப மெச்சிக்கிறாரு, என்னை ரொம்ப பிரியப்படுறாரு, ஏன்னா என்னல எந்த பாவமும் இல்லை. எந்த அளவுக்கு தைரியம்னா, அந்த பரிசைய மாதிரி கடவுளுக்கு முன்னாடி நின்றுகிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே நான் எவ்வளவு நல்லவன் பார், ஏன் வெளியில பாத்தீங்கன்னா எந்த தப்ப நான் செய்யறதில்ல, அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, அந்த இது செய்யறதில்ல, உபவாசம் செய்யற 2 நாளைக்கு, சர்ச்சுக்கு போறேன், பைபிள படிக்கிறேன், நான் எவ்வளவு பக்திமான ஆண்டவரே இயற்கையா நம்மள பத்தி நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வைஃப போட்டு அடிச்சிட்டோம்னா, எங்கேயாவது போய் திருடிட்டோம்னா, இல்ல யாரையாவது கெட்ட பேச்சுல பேசிட்டோம்னா, அதுதான் பெரிய பாவம் நம்மளுக்கு. ஆனா எத்தனையோ நாட்கள் கடவுள் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லாம, அக்கறை இல்லாம, அவர் கொஞ்சம் கூட மனசுல நன்றி இல்லாம நம்ம வாழ்ந்துருவோம். அது நம்மளுக்கு எந்த ஷாக்கும் நம்மளுக்கு கொடுக்காது. இது பெரிய வெளியில செய்யற கிரியைய பத்தி தான் நமக்கு பெரிய எண்ணமா இருக்கும். கடவுளுக்கு நன்றி இல்லையே, அவர் எனக்கு எவ்வளவு செய்திருக்காரு, என்ன சுவாசிக்க வைக்கிறாரு, என்ன மூச்சு கொடுக்கிறாரு அப்படின்றது, அவர் மேல எனக்கு எந்த உணர்வும் இல்லையேன்றது நமக்கு ஏதாவது ஷாக் கொடுக்குதா? யோசிச்சு பாருங்க, அது பெரிய தப்பு மாதிரி தெரியுதா? இல்ல, அது பெருசா தப்பாவே எடுத்துக்கிறது. அது மனுஷ பலவீனம், அதெல்லாம் மாம்சத்துல இருக்கிறோம். அது மனுஷ பலவீனம்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன புரியறது இல்லைன்னா, கடவுள் வந்து நம்ம என்ன செய்யறோமோ அதை குறித்து அவர் இன்ட்ரெஸ்டடா இல்ல, நம்ம என்னவா இருக்கிறோமோ அதைத்தான் அவர் பாக்குறார். எப்படி நீ இருக்கிற அதுதான் அவருக்கு ரொம்ப அவர் கவனிக்கிறது. இன்னொன்னு, பாவத்தின் விளைவுகளை குறித்து, பாவத்தின் குற்ற உணர்வை பாத்தீங்கன்னா அது சாதாரணம்னு எடுத்துக்கிறோம், அது செல்தாயன்னு எடுத்துக்கிறோம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். இன்னும் பாவம் நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, நம்ம வெளியில ஒண்டி ஒழுங்கா இருந்தோம்னா நம்ம நீதிமான் பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிறோம், பெரிய பக்திமான் ஜபம் பண்றோம், சபைக்கு போறோம் நினைச்சுக்கிறோம். மூணாவது, பாவத்தின் விளைவு, பாவம் எந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கும்னு நமக்கு இயற்கையா இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை படிப்போம், சங்கீதம் 50:21. பாத்தீங்கன்னா 16 வசனத்துல இருந்தே வருது. அவர் என்ன சொல்றாரு, தேவன் துன்மார்கனை நோக்கி, கடவுள் பாருங்களேன், துன்மார்கனை நோக்கி நாடகம் பண்றவன, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயில் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? என்னுடைய வசனத்தை எடுத்து படிக்கிறியே, என்னுடைய உடன்படிக்கையெல்லாம் பேசிக்கிறியே, நீ துன்மார்கனா இருக்கிறிய, உனக்கு என்ன அருகதை இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தையை உனக்கு பின்னாக எரிந்து போட்டு போடுகிறாய். கடவுள் சிக்ஷிக்கிறார், வாழ்க்கையில அடி மேல அடிக்கிறார் உனக்கு. அதை குறித்து அதுல பார்த்து திருந்தனான்னு உனக்கு மனசு இல்ல, அவர் வசனத்தை குறித்து பின்னாடி போட்டுற. இந்த மாதிரி நீ இஷ்டத்துக்கு பாருங்களேன், நீ திருடனுக்கு துணை போ போனது படிங்கன்னு, அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரனோடும் உனக்கு பங்குண்டு. பயங்கர பாவங்களை நீ செஞ்சுகிட்டு இருக்கிற, பயங்கர தப்புங்களை நீ செஞ்சுகிட்டு இருக்கிற, ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற, அதெல்லாம் நீ செய்த போதும் என்ன? அதுலதான் 20 வசனத்துல வருது, 21, இவைகளை நீ செய்த போதும் நான் மௌனமாயிருந்தேன். என்ன அந்நியாயம், என்ன மாயமாலம், என்ன அக்கிரமணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நாடகம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நான் என்ன பண்றேன், மௌனமா இருக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடவுள் ஏன் மௌனமா இருக்கிறாரு இந்த உலகத்துல? கடவுள் ஏன் மௌனமா இருக்கிறாரு? என்ன அந்நியாயம் நடக்குது, என்ன தப்பு நடக்குது, ஏன் தெரியுமா? இந்த உலகம் வந்து தப்பு செஞ்சவன உடனே தண்டிக்கிறதுக்கு கடவுள் இந்த உலகத்தை ஏற்படுத்தல. ஒரு லேப்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? லெபரேட்டரி, லேப். அதுல வந்து அதனோட லேப்ல கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, எப்படி அது செயல்படுதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகம். கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் சுயமா அவன் செயல்பட விட்டு, அவன் என்ன மாதிரி ஒரு தன்மை, எவ்வளவு மோசமான ஒரு மனுஷன்னு அந்த சராசரத்துக்கே காமிக்கும்படி வச்சிருக்கிற ஒரு லேப் தான் இந்த உலகம். புரியுதுங்களா? ஒரு லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டைம் கொடுப்பாங்க சிலதுக்கெல்லாம், செய்ய எவ்வளவு செய்யறியோ அது உடனே போய் கடவுள் ஒரு இடி மின்னல் வந்து அவனை இடிச்சுன்னா தப்பு செய்யும் போது, அப்புறம் அவன் சுயமா செய்ய மாட்டான். புரியுது? உண்மையான கலர் நமக்கு தெரியாது, உண்மையான இருதயம் நமக்கு தெரியாது. அவன் மாயமாலமா பயத்தோடு செயல்படுவான். அதுக்கப்புறம் உண்மையான சொரூபம் தெரியணும்னா அவன் இஷ்டத்துக்கு விடணும், அது ரொம்ப நாள் விட்டு பார்க்கணும், திருந்துறானான்னு ரொம்ப நாள் விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்த பிறகுதான் அவனுக்கு முடிவு கொடுக்கணும். அந்த லேப் மாதிரி இந்த உலகத்துல கடவுள், நான் மௌனமா உன்னை லேப் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப நாள் டைம் கொடுத்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நினைச்சுக்கிற, நான் மௌனமா இருக்கிறேன். அப்படிதான் கடவுள் இந்த உலகத்துல மௌனமா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அடி உழுவாது. காரணம் என்னன்னா, ரொம்ப டைம் கொடுத்து நீ எந்த எவ்வளவு டைம் கொடுத்தாத திருந்தாத ஜென்மம் பாரு நீனு எல்லாருக்கும் காமிக்கிற, அதான் லெபார்டரி இந்த உலகம். இந்த உலகம் வந்து உடனே தப்பு செஞ்சவனும் உடனே தண்டிக்கிறதுக்கு இந்த உலகம் ஏற்பாடு இல்ல. உடனே தண்டிக்கிற இடம் எது? இந்த உலகத்துல செஞ்ச தப்புக்கெல்லாம் பயங்கரமா தண்டனை கொடுக்கிற இடம் நரகம். இந்த உலகத்துல லெபார்டரி கவனிக்கிறாரு, உன்ன பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. மௌனமா நான் இருந்தேன். அப்படி கடவுள் மௌனமா இருக்கும்போது மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான் தெரியல? அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்களா, அதுல அந்த 21ல, இவைகளை நீ செய்த போதும் நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான், கடவுள் சும்மா இருக்கிறாரு, நான் இவ்வளவு அட்டூழியம் செய்யறேனே, இவ்வளவு பாவம் செய்யறேன்னு, கடவுள் சும்மா தானே இருக்கிறாரு, அவருக்கு பாவத்தை குறித்த அக்கறை இல்ல, அதனால அவரும் நம்மள மாதிரி தான்ப்பா, அவரு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு, ஒன்னும் தாக்கு உதைக்க மாட்டாரு, பாவம் பத்தி அவ்வளவு சீரியஸ் இல்ல, பாவம் அவ்வளவு பயங்கரமா அவர் பாக்க இருந்தா உடனே உதைக்கணும் இல்ல, உடனே இடி மின்னல் வந்து எனக்கு குஷ்டரோகம் வரணும் இல்ல, ஏன் வராம இருக்கு? அவர் நம்மள மாதிரி தான்ப்பா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இயற்கையா எல்லா மனுஷர்களுக்கும் யோசிச்சு பாருங்க, நமக்கு பாவத்தின் தண்டனை அவ்வளவு பெருசு, நரகத்துல சதா காலம் போட்டு ஒரு சின்ன பாவத்துக்குன்ன வேக வைப்பாரு அப்படின்னு அவ்வளவு பரிசுத்தரா அவர் இருந்தா உடனே இந்த உலகத்துல ஏதாவது செய்யணும் இல்லையான்னு நம்ம நினைக்கிறோம். அது செய்ய தண்டனை உடனே வராதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதுக்கு வரவே வராது. சொல்லப்போனா எப்படி கூட நினைச்சுக்கிறோம்னா, கடவுள் என்ன மாதிரி தான் என்னை பார்த்து ரொம்ப மெச்சித்துக்கிறார், என்ன அழகா நீ இருக்கிற, என்ன அருமையா இருக்கிற நீ, ஆனா எனக்கு பாவம் செஞ்ச பிறகும் நல்லதெல்லாம் நடக்குதேன்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் நம்மள மாதிரி நினைச்சுக்கிறோம், அதனால தண்டனை வராதுன்னு நினைச்சுக்கிறோம். புரியுதுங்களா அந்த பாயிண்ட் உனக்கு உங்களுக்கு? அதுதான் நமக்கு இயற்கையா பாவத்தை குறித்து இருக்கிற எண்ணம். இந்த உலகத்துல உடனே தண்டனை வராததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் பாவத்தை அவ்வளவு தண்டிக்க மாட்டார், அவ்வளவு பயங்கரமா தண்டிக்க மாட்டாரு. சரி, நம்ம மூணு காரியத்தை பார்த்து, இதுதான் நமக்கு பாவத்தை குறித்து இயற்கையா இருக்கிற சிந்தனை. பாவம் சாதாரணமா நினைச்சுக்கிறோம், மேல் பார்வையான சிந்தனைகள், நான் செய்யலாம் ஒன்னும் செய்யலன்னா பாவி இல்ல, நான் ரொம்ப பக்திமான நினைச்சுக்கிறோம். அடுத்தபடியாக அதுக்கு வரப்போற விளைவுகள், அதுக்கு வரப்போற தண்டனை வந்து அது வராதுன்னு நினைச்சுக்கிறோம், நம்ம செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சுக்கிறோம், தப்பான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம், பொய்யான எண்ணங்களை கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் வரக்கூடிய விளைவுகள். ஆனா அந்த வசனத்திலேயே சொல்ற பாருங்களேன், இவைகளை நீ செய்த போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்ட. உன் மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்க, உன் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம எவ்வளவு வாட்டி செஞ்சு தப்பிச்சிருக்கிறோம், இன்னமும் செய்யலாம், ஒன்னும் பண்ண மாட்டாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனாலும் அடுத்த வசனம் தொடர்ந்து படிங்க, ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு பயங்கரமா கொடுக்க போறேன், கொடுத்துட்டு சும்மா விட மாட்டேன், அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நீ மறந்துடலாம், நீ விட்டுறலாம், நீ செஞ்ச ஒவ்வொன்னும் நேரா நிறுத்துவேன், நிறுத்தி நிறுத்தி உனக்கு கொடுப்பேன்ற, ஒன்னும் மறக்க மாட்டேன்ற. புரியுதுங்களா? பாவத்தை குறித்து நமக்கு தப்பான சிந்தனை இயற்கையா கொண்டிருக்கிறோம். பாவத்தை குறித்து நமக்கு இருக்கிற ஃபீலிங் என்ன, இதான் எண்ணத்துல மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒண்ணு ஏற்படாது, அது சாதாரணம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நமக்கு இருக்கிற ஃபீலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர்ல என்ன போட்டிருக்குன்னா, மோசேயை பத்தி சொல்லும் போது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கிலும், அவன் தேவனுடைய ஜனங்களோடு கஷ்டப்படுறதே தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு மறுபடியும் பறக்காத ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இருதயத்தை ஆட்கொண்டு தன்னுடைய மனதையே மேற்கொள்ளக்கூடிய காரியம் பாவத்துல என்ன தெரியுமா, அது கொடுக்கக்கூடிய தற்காலிகமான சந்தோஷம். இப்பவே உடனே அது கொடுக்கிற சந்தோஷம் வந்து அவன் மனதை எந்த அளவுக்கு ஆட்கொள்ளுதுன்னா, அவன் மற்ற சிந்தனைகளை எல்லாத்தையும் பின்னாடி அவன் போட்டுறான். இந்த பாவத்தினால என்ன விளைவுகள் ஏற்படும், கடவுள் என்ன அதை எப்படி பாதிக்கும், இதுக்காக எனக்கு நித்திய நரகம் வருமா, என்ன மாதிரி என்ன தண்டிப்பாருன்றதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லாம இப்போ அது கொடுக்குது பாரு. கொஞ்ச நேரம் அது கொடுக்கற இன்பம் வந்து அவன் மனச முழுசா மூடிட்டு மத்த சிந்தனை எல்லாம் பின்னாடி போட்டுருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உடனே தற்காலிகமா கொஞ்ச நேரம் அது கொடுக்கற இன்பம் வந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்காங்க. அப்படித்தான் அவங்க ஃபீலிங், அவருடைய ஃபீலிங் பாத்தீங்கன்னா அது உடனே கொஞ்சம் இன்பம் கொடுக்குது இல்லையா, செஞ்ச உடனே உடனே கொஞ்ச நேரம் கொடுக்குது இல்லையா, அந்த இன்பம் தான் அவனுக்கு ரொம்ப பெருசு. மற்றதை பத்தி அவன் உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்கும், அவன் குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், என்ன தண்டனை அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, கடவுள் என்ன பயங்கரமா அவனை தண்டிக்க போறாரு, எந்த மாதிரி வாழ்க்கை அழிந்து போயிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அப்போ அது கொடுக்குதே, அதுதான் மூளைய ஃபுல்லா நிரப்பியிருக்கு. அதான் பாவத்தை குறித்து அவனுக்கு இருக்கிற ஃபீலிங். பாவம் வந்ததே அப்படித்தான். ஏவாள் என்ன நினைச்சிச்சு, கடவுள் என்ன சொன்னாரு, அதை நீ சாப்பிட்டா சாகவே சாவாயினார். ஹஸ்பண்ட் சொன்னார், அம்மா அந்த பழத்து கொண்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளவு கடவுள் கொடுத்திருக்கிறாரு, என்ன என்ஜாய் கொடுத்திருக்காரு, அது ஒண்டி நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த அம்மா என்ன பார்த்துச்சு, அந்த பழம் கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்டோம்னா ருசியா இருக்கும், வயிற்றுல ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம அறிவு நன்மை தீமை நம்ம தெரிஞ்சுக்கலாம், கடவுள் என்ன சொன்னாரு, இதனால என்ன விளைவுகள் ஏற்படும், மத்ததெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு, ஏன் நான் இதுக்கு போகணும், இது கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பத்துக்கு ஏன் நான் விடுவணும்ன்றதெல்லாம் பின்னாடி போயிருச்சு. அதுக்கு அப்போ கிடைக்கிற ஒரு காரியத்தை தான் மனது நிரப்பிருச்சு, நிரப்பி அது விழுந்துட்டதை நான் பாக்குறோம். அந்த நேரத்துல உடனடியா கிடைக்கிற அந்த இன்பம் தான் எல்லா பாவிகளும், யோசிச்சு பாருங்க, எல்லா பாவிகளும் பாவத்துல கவர்ந்து அடிமைகள் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அப்போ கிடைக்கிற இன்பத்துக்காக அவன் மனசாட்சி அவனை குத்தினாலும் பரவாயில்ல, குடும்பம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் உடம்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, கடவுளுடைய கோபாக்கினை எனக்கு வந்தாலும் பரவாயில்லையே, கடவுள் என்ன நரகத்துல போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அப்போ அது கொடுக்குதே அந்த இன்பம் தான் எனக்கு வேணும். ஏன்னா அதுதான் அவன் மூளைய ட்விஸ்ட் ஆக்கிருச்சு. ட்விஸ்ட்னா என்ன சொல்றது, ஒரு குழப்பி, ஒரு தப்பா யோசிக்க தப்பான சிந்தனையை அவனுக்கு கொடுத்துருச்சு. அந்த ஃபீலிங்ல தான், அந்த ஃபீலிங் அவனை அந்த அளவுக்கு ஆட்கொண்டு செயல்படுத்துது. உடனே இப்பவே கிடைக்குதே அந்த இன்பம் தான் எனக்கு வேணும். இப்படி சிந்தனை கொண்டிருக்கிற மனுஷன், இப்படி ஃபீலிங்ஸ கொண்டிருக்கிற மனுஷன், அவன் சித்தம் எப்படி செயல்படுது, பாவத்தை அற்பமா நினைக்கிறான், அதுக்கு ஒன்னும் தண்டனை வராதுன்னு நினைக்கிறான், அது உடனே கிடைக்கக்கூடிய இன்பத்துல ரொம்ப கவர்ந்து போயிருக்கிறான். அப்படி கவர்ந்து போயிருக்கும் போது அவன் சித்தம் ஈஸியா நாய் மாதிரி பாவத்தை தேடி ஓடுது. புரியுதுங்களா அவங்களுக்கு, இப்படி சிந்தனை இருந்துச்சுன்னா, இப்படி ஃபீலிங் இருந்துச்சுன்னா, அவன் முடிவெடுக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும், பாவத்தை தான் தேடி ஓடுவான், பாவத்தை தான் தேடி ஓடுவான். ஏன், அவன் மூளை குழம்பி போயிருக்கிறது, மங்களா இருக்குது, கோணலா சிந்திக்கிறான். கோணலா சிந்திப்பதுனால அவன் அந்த அந்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த பேரின் இன்பத்துல இழுக்கப்பட்டு அவன் பாவத்துக்கு அடிமை ஆகி விடுகிறான். இதுதான் இயற்கையா மனுஷன் இருக்கிறது, தப்பான சிந்தனைகள், தப்பான ஃபீலிங்ஸ், அதனால பாவத்துக்கு அடிமை ஆகி விடுகிறான். யோவான் 8:34 இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இல்லங்க, நான் எப்பவோ ஒரு டைம் தான் செஞ்சிடறேன், அது ரெகுலரா இல்ல, எப்பவோ ஒரு டைம் தான் செஞ்சிடறேன். நீ என்னன்னா சொல்லிக்க, நீ பாவம் செஞ்சினா உனக்கு கோணலான சிந்தனை இருக்கு, தப்பான சிந்தனை இருக்கு, அது தண்டனையை பத்தி தப்பான சிந்தனை இருக்கு, தப்பான ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டு தான் நீ பாவம் செய்யற, அதுக்கு அடிமையா நீ இருக்கிற. புரியுதுங்களா, அது அங்க ஆரம்பிக்குது. நீ பாவம் செய்யற எவனும், எவன் பாவம் செய்யறானோ அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ரோமர் 6:16 நம்ம இன்னைக்கு படிச்சோம், அந்த வசனத்தை எடுத்துக்கோ. ரோமர் 6:16 மரணத்துக்கு அந்த படி 6:16 வசனத்தை படிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவ பா நீங்க படிங்க அந்த வசனம்.
மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும், எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா.
உங்களுக்கு தெரியலையா ஒரு விஷயம் கேட்கிறாரு, ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், நீங்க எதுக்கு கீழ்படுறீங்க. ரெண்டு காரியத்துக்கு தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கீழ்படிய முடியும், ஒன்னு பாவத்துக்கு கீழ்படிய முடியும், இன்னொன்னு நீதி கீழ்படிய முடியும். நீங்க எதுக்கு கீழ்படுறீங்க, அதுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. உங்க அவயவங்களை நீங்க எது கொடுக்கறீங்க, அதுக்கு தான் ரெண்டு மாஸ்டர்ஸ் தான் இருக்கீங்க, எதுக்கோ ஒன்னுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. 17 என்ன போட்டிருக்குன்னா, 17 படிங்க,
உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படுத்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீங்க, பாவத்துக்கு கீழ்படிந்திருந்தீங்க, அடிமைகளா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு வந்த ஒரு உபதேசம் வந்து, உங்களுக்கு வந்த ஒரு டீச்சிங் என்ன பண்ணுச்சுன்னா, பரிசுத்தாவின் உதவியோடு வந்த டீச்சிங் உங்க மைண்ட மாத்திருச்சு. உங்க மைண்ட மாத்திட்டு உங்களை என்ன பண்ணிருச்சு, பாவத்துக்கு அடிமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நீதிக்கு அடிமை உள்ளவர்களாம் உங்களை மாத்திருச்சு. அந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்படிந்ததுனால என்ன ஆயிருச்சு, உங்களை மாத்திருச்சு, உங்களுக்கு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துருச்சு. அதனால நீங்க எப்படி இருக்கிறீங்க? 14 அதே அதிகாரம் 11 வசனம் படிங்க, 11 இருந்து படிங்க.
அன்னபடியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படியத்தக்கதாக பாவத்திற்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள்.
நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா, இன்னொரு வார்த்தையில சாதாரண நம்ம புரிஞ்சுக்கிற வார்த்தையில சொல்றேன், நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற சிந்தனை பாவத்தை குறித்து சாதாரணமா நினைச்சீங்க, பாவத்தை சின்ன ஏனோ தானோ நினைச்சீங்க, பாவத்தை குறித்து அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்ற உணர்வே உங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அதுக்கு வரப்போற நிச்சயமான தண்டனையை குறித்து தப்பான எண்ணத்தை கொண்டிருந்தீங்க. அது கொடுக்கக்கூடிய உடனே கொடுக்கக்கூடிய இன்பத்தை, அப்பவே கொடுக்கக்கூடிய இன்பத்துல கவர்ந்து போய் மத்ததெல்லாம் மறந்து பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க. ஓகே பாவம், நான் உனக்கு அடிமை, உனக்கு அடிமை நானு அப்படின்னு நீங்க சொல்லி அது கூட நீங்க ஒப்புத்து போய் நீங்க பாவத்துக்கு அடிமையா மாறிவிட்டீர்கள். நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன், ஆனா அந்த இன்பம் கொடுக்கறியே உடனே கொடுக்கறியே அந்த இன்பம் எனக்கு கொடு. அது என்னதான் ஆனாதாலும் நம்ம பாத்துக்கலாம். என் மனசாட்சி என்ன எப்ப பாரு குத்துதா பாத்துக்கலாம். எனக்கு நரகம் வந்தாலும் நான் பாத்துக்கலாம். ஆனா அடிமை நான் யாருக்கு? உனக்குத்தான் அடிமை. வெறும் வாயளவுக்கு அடிமையா இருக்குல்ல நீங்க பாவத்துக்கு. நம்ம கடவுள்கிட்ட வந்து ஜபம் பண்றோம் இல்லைங்களா, நான் உனக்கு அடிமை, பாட் பாடுறோம் இல்லைங்களா, நான் அடிமை உமக்குன்ற மாதிரி வாயளவுக்கு நீங்க இருக்குல்ல, உங்க செயல்ல இருந்தீங்க அடிமையா. ஏன் அது ப்ரூஃப் என்ன? உங்க கண்களை பார்க்க கூடாத காரியத்தை பார்த்து இச்சுக்கிறதுக்கு கண்களை கொடுத்தீங்க, உங்க கண்களை கொடுத்தீங்க, உங்க காதுகளை கேட்க கூடாத காரியத்துக்கு கேட்கறதுக்கு கொடுத்தீங்க, உங்க கைய கால டைம் வாழ்க்கைய எல்லாத்தையும் பாவத்துக்காக நீங்க கொடுத்தீங்க. அதான் ப்ரூஃப், நீங்க பாவத்துக்கு அடிமைகளா இருக்கீங்க. அதுதான் ப்ரூஃப். உங்க அவயவங்களை எதுக்கு கொடுக்கறீங்க பாருங்க அப்படின்னும் போது, இதுதாங்க இயற்கையா நம்ம எல்லோரும் இருந்த நிலைமை. இயற்கையா பாவத்தை குறித்து நமக்கு இருக்கிற சிந்தனை, ஃபீலிங், நம்முடைய செயல் பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை. நம்ம அவயவங்களை வெறும் வாயளவுக்கு அடிமைகள் இல்ல, நம்ம அவயவங்களே கொடுக்கறோம், என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பாவத்துக்கு நம்ம எல்லாரும் என்னவா இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். இதான் இயற்கையா மனுஷன் பாவத்தை குறித்து சிந்திக்கிறது. இப்போ பரிசுத்தாவினால ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பாவத்தை பத்தி அவன் எப்படி யோசிப்பான் அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு பரிசுத்தாவினால பாவத்தை குறித்த மெய்யான உணர்வோடு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து அவன் மனம் திரும்பின பிறகு அவனுக்கு பாவத்தை குறித்து இருக்கிற எண்ணங்கள் என்ன, எப்படி அவன் பாவத்தை குறித்து சிந்திப்பான்? நம்ம பார்த்தோம் கடவுளுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு கம்ப்ளீட்டா மாறிடுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாவத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு கூட கம்ப்ளீட்டா மாறிடுது. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்குது. சிந்தனையிலிருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து பாவத்தை சாதாரணமா நினைக்க மாட்டான். பாவத்தை பரிசுத்த தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாகவும் பார்த்த மனுஷன் வந்து பாவத்தை சாதாரணமாவே எண்ண மாட்டான். அவன் பாவத்தை ரொம்ப பயங்கரமா பார்ப்பான். எந்த அளவுக்கு பயங்கரமா பார்ப்பான்னா, தன்னை போஷிக்கிற, தன்னை சிருஷ்டி பண்ண, தன்னை பராமரிக்கிற, தனக்கு அனுதினமும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு விரோதமாக அவரை அவமானப்படுத்துற மாதிரி, அவர் மேல காரி துப்புற மாதிரி, அவரை கேவலப்படுத்துற மாதிரி செய்கிற ஒரு கிரியையாகத்தான் பாவத்தை பார்ப்பான். ஒரு ஒரு நன்றி கட்ட கிரிய, ஒரு ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான கிரியையாகத்தான் அவன் பாவத்தை பார்ப்பான். அவரை போட்டு காலை உதைக்கிற மாதிரி, அவரை அவமானப்படுத்துற மாதிரி தான் பாவத்தை பார்ப்பான். கடவுள் எவ்வளவு பரிசுத்தர், அவன் செய்யற அந்த பாவ கிரிய எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் அவர் நீதிபதியா கடவுளை பார்க்கும்போது அந்த நீதிபதிக்கு எவ்வளவு கோபத்தை கொடுக்குதுன்னா, அந்த நீதிபதி அவனை நரகத்திலேயே தூக்கி போடுற அளவுக்கு கோபத்தை அவர் கொடுக்குதுன்னா, அப்படித்தான் அவன் பாவத்தை பார்ப்பான். பாவத்தை குறித்து அவனுக்கு சாதாரண சிந்தனைகள் இருக்காது. பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான் தெரியுங்களா? இன்னும் இன்னும் பச்சையா சொல்ல போனோம்னா, இப்படித்தான் அவனுக்கு உணர்வு இருக்கும். அவர் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு அன்பானவர், என்னை எவ்வளவு அன்பா சிருஷ்டி பண்ணி போஷித்து என்னை நடத்திக்கிட்டு வராரு. அவர் மூஞ்சில மனுஷ சாணி அடிக்கிற மாதிரி தான் பாவத்தை அவன் பார்ப்பான். அவர் மூஞ்சில அவர் அப்படி அடிச்சா ஒத்துக்குவாரா? அவர் எவ்வளவு இறையாண்மை உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தர், அதை பொறுத்துக்குவாரா அவரு? அதனாலதான் அவர் தூக்கி நரகத்துல போடுறது. பாவத்தை அவர் சாதாரணமா எடுத்துக்கிறதே இல்லை, அவர் பயங்கரமா பாக்குறார், அருவறுப்பா பாக்குறார். அவருக்கு இதை விட பெரிய அவமானம் மனுஷன் செய்யவே முடியாது. அப்படித்தான் அந்த பாவத்தை பாக்குற, அப்படித்தான் இவன் பாவத்தை பார்ப்பான், பயங்கரமா பார்ப்பான். அந்த பாவத்தை ஏனோ தானோன்னு உற்ற மாட்டாரு, என்ன மாதிரி கடவுள் மறந்துட மாட்டாரு. பாவத்தை வந்து அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர்னா, அவர் பரிசுத்தம் தனக்கு விரோதமா செஞ்ச சின்ன பாவமும் சரி, ஆண்டு ஆண்டுகள் கடந்து போனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும், அதை துரத்திக்கிட்டு வந்து அவருடைய எல்லையற்ற கோபம் அதை செஞ்ச பாவி மேல ஊத்துலன்னா அவர் திருப்தியா அடைய மாட்டார். எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அந்த செஞ்ச ஒரு பாவத்தையும் அவர் விடவே மாட்டார். அந்த பாவிய துரத்திக்கிட்டு வந்து அவன் மேல எல்லையற்ற கோபத்தை நித்தியமா ஊத்துவார். ஊத்துனாதான் அவர் திருப்தி ஆவார். அவ்வளவு பரிசுத்தரா, அவருக்கு விரோதமா அந்த பாவத்தை அவன் பார்க்கும் போது பாவத்தை குறித்து சாதாரண சிந்தனை அவனுக்கு இருக்கா. பாவத்தை பயங்கரமா பார்ப்பான், நன்றி கெட்ட கிரியையாக, பயங்கரமான கிரியையாக கடவுளுக்கு விரோதமா பார்ப்பான். கடவுள் மேல அசுத்தத்தை தூக்கி போடுற மாதிரி, அவரை கேவலப்படுத்துற மாதிரி பார்ப்பான். பரிசுத்தாவினால குற்றப்படுத்தப்படுகிறவன், பரிசுத்தாவினால தன்னுடைய பாவத்தை குற்றப்படுத்தப்படுகிறவன் வந்து அவன் வெளியில ஒழுங்கா இருக்கிற, நான் அதை செய்யறது இல்லை, இதை செய்யறது இல்லைன்னு அவனுக்கு என்ன வராது? பரிசைய மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு எப்படி தரமா இருக்கும்? அந்த பரிசுத்த தேவன் தன்னுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் அவர் பார்க்கிறாரு. அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைந்து இல்லையே. என்னுடைய சிந்தனைகள் அவருக்கு தெரியுது, என்னுடைய உள்ளான நோக்கங்கள் அவருக்கு தெரியுது, என்னை வெட்ட வெளிச்சமா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கிறாரேன்னு தான் அவன் பார்ப்பான். பரிசுத்தாவினால குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு நாலு ட்ரெய்லர் அவனுக்கு இன்னைக்கே கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நியாய தீர்ப்புல கடவுள் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கும் போது, அந்த பரிசுத்த கண்கள் ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும் போது அவங்க எல்லாம் என்ன கத்துவாங்க தெரியுங்களா? அந்த கண்கள் அவனால பார்க்கவே முடியாது. அந்த பரிசுத்த கண் தேவனுக்கு முன்னாடி அவனால நிக்கவே முடியாது. மலைகளே குன்றுகளே எங்க மேல உளுந்து அந்த கண்களுக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கன்னு கதறுவாங்க. ஏன்னா அந்த பரிசுத்த கண்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. அது ஊடுருவி ஒவ்வொரு அங்கத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளை பார்க்கும். இந்த மனுஷன் பரிசுத்தாவினால குற்றப்படும் போது அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல், சுயநலமான நோக்கம் எல்லாமே தனக்கு விரோதமாக மல மாதிரி நிற்கும். அவனுக்கு முன்பதாக அவன் ஃபுல்லா அவனை பார்த்தனா ஒரு அழுக்கு மூட்டை, அசிங்கம் பிடிச்ச மூட்டை மாதிரி அவனுக்கு அவனே தெரியும். அதான் அந்த பாவத்தை குறித்த உணர்வு. அந்த தேவனுக்கு முன்பதாக நான் எவ்வளவு அசிங்கமா இருக்கேன், எவ்வளவு பாவமா இருக்கேன்னு நான் உணர்வு. பரிசைய மாதிரி அவன் யோசிக்க மாட்டான். வெளியில ஒன்னும் இல்லையே, நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கேன், உபவாசம் பண்றேன், அப்படி யோசிக்க மாட்டான். நான் எவ்வளவு அசிங்கமா இருக்கேன், எவ்வளவு சுயநலமா இருக்கிறேன், கொஞ்சம் கூட என் மனசுல நன்றின்றது வரமாட்டேன். கல்லெஞ்சக்காராச்சு, எங்க கடவுள் மேல அன்பு, எனக்கு இப்படி இருக்கிறேன்னு நானு தன்னை புத்தி பயங்கரமா அந்த தேவனுக்கு முன்பதாக தலை கூட தூக்க முடியாம கீழே வச்சுக்கிட்டு தன் நெஞ்ச அந்த ஆயக்கார மாதிரி அவன் அடிச்சுக்குவான். அந்த ஆயக்காரன் என்ன செஞ்சான்? ஏன் அவனுக்கு அந்த உணர்வு? மத்தவங்களுக்கு ஏன் வரமாட்டேது தெரியுதா? அந்த பப்ளிக் என்ன செஞ்சான்? கோயிலுக்கு போய் என்ன பண்ணான்? கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியல கடவுளை. பூமியில கீழே குனிஞ்சுக்கிட்டு அவன் நெஞ்ச போட்டு அடிச்சுக்கிறான். ஏன்னா தேவன் பரிசுத்தாவினால பாவத்தை உணர்த்தப்பட்டவன். ஜட்மெண்டேல எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அதை இன்னைக்கே அவனுக்கு நடக்கும். கடவுள் தன்னை முழுசா பாக்குறத அவன் உணர்வான். உணர்ந்த உடனே நெஞ்சில போட்டு அவன் அடிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். தேவனே என் மேல் இறக்கமாயிரும். பாவத்தை குறித்த சாதாரண எண்ணங்கள் அவனுக்கு இருக்காதுங்க. சாதாரண எண்ணங்கள் அவனுக்கு இருக்காது. அதுவும் பாவத்தை அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவர் கொடுத்த கட்டளை, அவர் எவ்வளவு அன்பா என்ன பண்ணார், அவர் பண்ணிட்டு தன்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக என்னை எவ்வளவு நேசிச்சார்னா, எப்பா இந்த 10 கட்டளைய நீ ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருப்பேன், அவருடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக 10 கட்டளைய கொடுத்தாரு. அந்த கட்டளையை கால போட்டு உதைச்சோம்னா அவரை உதைக்கிறதுக்கு சமானம். ஒரு ஒரு கட்டளைய பொய் சொல்லாது இருப்பாயாங்கன்னா அவன் பொய் சொல்லும் போது அவரை உதைக்கிறனே, ஒவ்வொரு டைம் அவரை கேவலப்படுத்துறனே, அவர் மேல அசிங்கத்தை தூக்கி போடுறனேன்னு தான் அவன் வேதனைப்படுவான். பாவத்தை அப்படித்தான் பார்ப்பான். பரிசுத்த தேவனுக்கும் அவருடைய கட்டளைக்கு முன்னதாக பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் அவன் பாவம். அவனுக்கு அது சிலுவையில பார்க்கும்போது அவன் உடைஞ்சு போயிடுவான். சிலுவைக்கு விரோதமாக அவன் பாவத்தை பார்க்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னையே இறுக்கி சுருக்கி ஒரு கர்ப்ப கன்னி கர்ப்பத்துக்குள்ள ஏங்க வரணும். அவரு எதற்காக வரணும், ஏன் அவ்வளவு அளவுக்கு தன்னை சுருக்கிக்கணும், நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவத்தினாலதான் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு எனக்காக பட வேண்டியது இருந்துச்சு. நான் செஞ்ச பாவத்தின் இயற்கை எவ்வளவு அகோரம் எவ்வளவு பயங்கரம்னா அவர் அந்த அளவுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. நித்திய தேவகுமாரன கெச்சமன தோட்டத்துல குடிகார மாதிரி தள்ளாட வச்சுச்சே என் பாவம், கபத்தால வாரநாள் அடிக்க வச்சுச்சே என் பாவம், அவரை காரி துப்பவை அவரை அவமானப்படுத்த வச்சுச்சே என் பாவம், அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டு வானமே கிளியற மாதிரி கத்த வச்சுச்சே கதற வச்சுச்சே என் பாவம் அப்படின்னு பாக்குற மனுஷன் வந்து பாவத்தை குறித்து அவனுக்கு சாதாரண எண்ணங்கள் இருக்காது. ஏன்னா தானோ நினைக்க மாட்டான், செல்தாயன் நினைக்க மாட்டான், பயங்கரமா தெரியும் பாவம் அவன் கண்களுக்கு, பயங்கரமா பார்க்க ஆரம்பிப்பான். எல்லோரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், நம்ம எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரும் உலகத்துல இருக்கிறான், எல்லாரும் பாவம் செய்யறாங்க, நானும் அவங்கள ஒரு பாவின்னு அவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ரெண்டே பேர் தான் அவனுக்கு தெரியும். இப்ப எல்லா பாவத்தை செஞ்ச பாவி நானு, என் பாவத்தை சுமந்துகிட்டு கஷ்டப்படுற கிறிஸ்து அங்க, துடிக்கிற கிறிஸ்து அங்க, அது ரெண்டு மாத்திரம் தான் அவன் கண்களுக்கு தெரியும். அப்படிதான் அவன் இருப்பான், பரிசுத்தாவினால பாவ குற்ற உணர்த்தப்படுகிறவன். இப்படிதான் பாவத்தை அவன் பார்ப்பான். அதை பார்க்கும்போது அவனுக்கு இருக்கிற ஃபீலிங் என்னவா இருக்கும், இப்படிதான் சிந்திப்பான் பாவத்தை குறித்து. ஃபீலிங் என்னவா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரணப்பட்ட ஃபீலிங் இருக்காது. 2 கொரிந்தியர் 7:9 என்ன போட்டிருக்குன்னா, அவனுக்கு இருக்கிற ஃபீலிங் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். பாவத்தை குறித்து அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு, இப்படி பாவத்தை சிந்திக்கிறவன், இப்படி சிந்தனைகளை கொண்டிருக்கிறவனுக்கு அவனுக்கு வரக்கூடிய ஃபீலிங் என்ன தெரியுமா, அது கொடுக்கிற தற்காலிகமான சந்தோஷத்துல எந்த இன்பம் வராது, அதை பத்தி ரொம்ப துக்கம் வரும் மனசுல. அந்த துக்கம் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், அந்த துக்கம் அவனுக்கு வரும். அது ஏதோ தானான் சாதாரணமா வந்துடாது. இப்படிப்பட்ட சிந்தனைகள் பாவத்தை புதுசா அவன் பார்க்க ஆரம்பிச்சதுனால, பாவத்தை குறித்த புதிதான எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டதுனால புதிதான ஃபீலிங்ஸ் அவன் மனசுல வருது, புதிதான சிந்தனைகள் அவன் மனசுல வருது. பாவம் தனக்கு என்ன செஞ்சுச்சுன்றத குறித்து இல்ல கவலை, அது கடவுளுக்கு என்ன செஞ்சுச்சு, கடவுளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறது, என்ன சிருஷ்டிகராக அவருக்கு என்ன அவமானம், எவ்வளவு மோசமா அவரை நடத்தி இருக்கிற சிலுவைக்கு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சுச்சு அந்த பாவம் அப்படின்னு பார்த்து ரொம்ப துக்கப்படுவான். அசிங்கமா பாக்குற எந்த பார்வையும் துன்மார்க்கமாக பார்ப்பான், பொருளாசைய விக்கிர ஆராதனையா பார்ப்பான், தன் சகோதரனை வெறுக்கிறது கொலையாகத்தான் அவன் பார்ப்பான். அவன் முடிச்சிருந்து வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும், முழு இதயத்தோடு தேவனை நேசிக்காத ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கொடுத்த பெரிய கட்டளையை உடைத்து வாழுகிற ஒரு மனுஷனாகத்தான் அவனை பார்ப்பான். எவ்வளவு பாவியா அவனை பார்ப்பான். கடவுள் சொல்ற எந்த வசனத்தை நம்பாத போது கடவுள் பொய், நீ பொய் சொல்ற பொய் சொல்றன்ற மாதிரி கடவுளை பொய்யனா மாத்துக்கிறதா அவன் பார்ப்பான். தன்னையே ஒரு பயங்கரமான பாவியாகத்தான் பார்ப்பான், துக்கத்தோடு பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பான். இப்படிதாங்க ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவனா இப்படித்தாங்க, பாவத்தை இந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு மனுஷனுக்கு மனசுல பாவத்தை குறித்து என்ன இருக்கும், பயங்கர துக்கம் இருக்கும், பயங்கர துக்கம். எப்போ பாரு மனம் திரும்பிட்டேன், நான் ரசிக்கப்பட்டுட்டேன், ஹாப்பி ஹாப்பி, எல்லாரும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றதெல்லாம், அதெல்லாம் பாவத்தை குறித்த உணர்வு இல்ல, மனுஷர்களே இல்ல, என்ன மாதிரி பாவத்து மனம் திரும்பின ஒரு மனுஷன் பாவத்தை குறித்து சீரியஸான எண்ணங்க அவருக்கு இருக்கும். இந்த கை தட்டிக்கிட்டு ஒரு மெனிபுலேஷன் பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டுனால நான் நல்லா இருக்கிறேன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்ல, புரியுதுங்களா? சீரியஸான எண்ணம் இருக்கும் பாவத்தை குறித்து துக்கம். ஒவ்வொரு நிமிஷமும் தான் என்ன மாதிரி இருக்கிறேன்றத உணர்ந்து அவன் பயங்கர பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டு இருப்பான், புரியுதுங்களா? ஆனா எவ்வளவு பாவியா அவனை பார்ப்பான். ஒவ்வொரு தடவையும் பாவத்துக்கு துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து தேவன் பக்கம் திரும்பிக்கிட்டே அவன் இருப்பான், பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே இருப்பான். அவன் எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல வளர்றானோ அந்த அளவுக்கு தன்னை மோசமான பாவியா அவன் பார்ப்பான். அது உங்களுக்கு ஏற்படுதுங்களா? மிகப்பெரிய பவுல் அப்போஸ்தலர், அவரோட பரிசுத்தம் இருக்க முடியுமா? நியூ டெஸ்டமெண்ட் முக்காவாசி எழுதினவர், அவர் தன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தாரு, அதுல எல்லா பாவிகளை விட மோசமான பாவி நான் தான். அப்படித்தாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கும், அப்படிதான் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு உள்ளவன் இருக்கும். எப்பவும் அவன் ஒழுங்கானவன் பரிசய மாதிரி நாடகமே போட மாட்டான், பயங்கர பரிசுத்தமா இருக்கான், வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்க முடியாது. அவன் உள்ளுக்குள்ள அவனுடைய சீரழிவு அவனுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை முழு அன்பு செய்ய முடியலையேன்னு வேதனைப்படும். இதான் பாவத்தை குறித்து அவனுக்கு இருக்கக்கூடிய துக்கம். கடவுளை என்ன மாதிரி நான் ஆயிட்டனே, நான் என்ன மாதிரி பாவம் எனக்கு செஞ்சு வச்சிருச்சே, மிருகத்து நாய்க்கூட நன்றி இருக்கும், என் சிருஷ்டிகருக்கு என் மேல எனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. நாய்க்கூட தன்னுடைய எஜமான் சோர் போடுற எஜமான பார்த்து ஓடும், என்ன சிருஷ்டி பண்ணவருக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லாம எத்தனை வருஷம் நான் வாழ்றேனேன்னு ரொம்ப வேதனைப்படுவான், ரொம்ப மனசு பேஜாராகும். என்னத்தா என்ன ரட்சிக்க பந்த கிறிஸ்துவுடைய காயத்தை திறந்து அவர் ரத்தத்தை சிந்த வச்சு அவரை கதற வச்சனே நானு, நான் தானே அதை பண்ணேன்னு உடைந்த ஒரு மனுஷன், மனம் திரும்பின ஒரு மனுஷன் வந்து இஸ் எ புரோக்கன் மேன், அவன் வந்து ஒரு உடைந்த மனிதன். ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 133 வசனம். இதான் அவனுடைய பாஷை இருக்கும், ஐயா நான் பாவி, நான் பயங்கரமான பாவி, உம்முடைய பார்வையில உம்முடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பதாக நீர் அக்கிரமங்களை தாண்டி கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தா யார் நிக்க முடியும் முன்னாடி? அதான் அவனுக்கு இருக்கிற ஃபீலிங், யார் நிற்க முடியும்? ஆனாலும்
பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு.
ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு அந்த வசனம் பார்க்கும் போது? உமக்கு பயப்படப்படும்படிக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. அது ஆச்சரியமா இல்ல? நிறைய பேர் கடவுளுக்கு பயப்படாது, காரணம் என்ன? மன்னிச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு. இலவசமான கிருபை, இலவசமான கிருபை. நான் பாவத்தை செஞ்சிருவேன், ஏசு மன்னிச்சிருவார், ஏசு மன்னிச்சிருவார், ஏசு. மனுஷ இயற்கையா உங்க சிந்தனையில சிந்திச்சுக்கிட்டு உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சேன்னு அவனா நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போறது அப்படித்தான் அவன் நினைச்சுக்குவான், மனுஷ சிந்தனையின்படி போறவன். ஆனா பரிசுத்தாவினால பாவம் குற்றம் உணர்த்தப்பட்டவன், பாவம் எவ்வளவு அகோரம்னு பார்த்தவன், அவன் கடவுள்கிட்ட மன்னிப்பு வாங்கும் போது அவனுக்கு என்ன செய்ய தெரியுமா? அது இனிமே ஒருபோது அந்த பாவத்தின் பக்கமே திரும்பாதபடி தேவ பயத்தை அவனுக்குள்ள அதிகப்படுத்தும் பரிசுத்தாவி செய்யறது. இயற்கையா மனுஷன் பார்த்தோன்னா கடவுள் மன்னிச்சிருவாரு, இலவசமான கிருபை, என்னானாலும் என்ன கடைசியில காப்பாத்திருவாரு, கடைசியில. அது மனுஷ பாவம் இயற்கையில செஞ்சுக்கிறது, அவனா நினைச்சுக்கிறது. ஆனா உண்மையா பரிசுத்தாவினால குற்றம் உணர்த்தப்படுகிறவன் வந்து அவன் பாவம் மன்னிப்ப பெற்றானா அவனுக்கு பயங்கர பயத்தை கடவுள் மேல ஏற்படுத்தும், இன்னொரு வாட்டி அந்த பாவ பக்கமே திரும்பாத மாதிரி செஞ்சு வைக்கும். அதான் வசனம் போட்டிருக்கு பாருங்க, உமக்கு பயப்படத்தக்கும்படிக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. பரிசுத்தாவித்தான் அதை செய்ய முடியும். இன்னொரு வசனம் படிப்போம், சங்கீதம் 34:18. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து யாரைத்தான் ரட்சிக்கிறாரு? மனசு உடைஞ்சவன தான் கடவுள் ரட்சித்துக்கிறது. மனசு உடையாத எவனுமே கடவுள் ரட்சித்தது இல்லை, உங்களுக்கு தெரியுமா? மனசு உடைஞ்சு போச்சு. எதை பார்த்து உடைஞ்சு போச்சு? அவன் பாவத்தை குறித்த சிந்தனை ஃபீலிங்னால என்ன செஞ்சிருக்கான் கடவுளுக்கு, நான் மனசு உடைஞ்சு போச்சு. உடைந்தவனைதான் கடவுள் ரட்சித்துறார். அந்த கெட்ட குமாரனை எடுத்துக்காங்க, அவன் வரும்போது எப்படி வந்தான்? நொறுங்குண்ட இருதயமா வரல, நொறுங்குண்ட இருதயமா தான் வந்தான். அந்த ஆயக்காரனை எடுத்துக்காங்க, ஏன் அப்படி நடந்தான்? கண்களை கூட ஏறெடுத்து பார்க்காம நெஞ்சை ஏன் அடிச்சுக்கிறான்? அவன் தான் ரட்சிக்கப்பட்டான். ஏன் தாவீதை எடுத்துக்காங்க, சங்கீதம் 51 என்ன போடுறாரு? தேவனே எனக்கு இரக்கமாயிரும், எனக்கு இரக்கமாயிரும், பாவி நானு, மனசு உடைஞ்சு போயிருக்க. பேதுருவை எடுத்துக்கங்க, அவர் இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்ச பிறகு இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சு? வெளியே போய் மனம் கசந்து அழுதா, மனசு உடைஞ்சு போச்சு மனுஷனுக்கு. நொறுங்குண்ட இருதயம் தான் கடவுள் ரட்சிக்கிறாரு. அது பார்க்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங், அவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை தான், தேவ பரிசுத்தத்துக்கு முன்பதாகவும் அவருடைய நியாய பிரமாணத்துக்கு முன்பதாகவும் தன்னுடைய பாவத்தை பார்த்து கிறிஸ்துவுக்கு அந்த பாவம் என்ன செஞ்சிருக்குன்றத அவன் பார்த்து, பாவத்தை குறித்த துக்கம், அதை குறித்த வெக்கம், அதை குறித்த வெறுப்பு அவனுக்கு மனசுல ஏற்பட்டவன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி முடிவெடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் எப்படி செயல்படுவான்னு நினைக்கிறீங்க? பைபிள் யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்டவனுக்கு டைவர்ஸ். டைவர்ஸ் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், அப்புறம் ஒன்னாயிருவோம் அப்படின்றதெல்லாம் இல்ல. இன்னமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வேணாம் அப்படின்றதுதான் டைவர்ஸ். பாவத்துக்கும் எனக்கும் ஒரு டைவர்ஸ் ஏற்பட்டுருச்சு. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வேணாம், நீ போட்ட ரிங்க எடுத்துக்க அப்படின்னு தூக்கி விசாட்டுறதுதான் டைவர்ஸ். பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வேணான்னு தூக்கி போடுறது, அப்படிதான் பாவத்தை பாப்பான். அதான் ரோமர் 6 போட்டிருக்கு, நீங்க இன்னுமே பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, நீதிக்கு அடிமைகள். உங்க அவயவங்களை கொடுக்காதீங்க அதுக்கு. இன்னுமே புது மாஸ்டர் உங்களுக்கு வந்துட்டாரு. அப்படித்தாங்க பாவத்தை அவன் பார்ப்பான். எந்த பாவத்தை அவன் அப்படி பார்ப்பான், எந்த அளவுக்கு அவன் பார்ப்பான் நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லா பாவங்களையும் அவன் தூக்கி போட பார்ப்பான். அடுத்தபடியாக பிரத்யேகமாக அவனுக்குன்னு சில பாவங்கள் இருக்கு. பைபிள்ல சொல்ல போனா அவனுக்குன்னு செல்லக்குட்டி பாவங்கள் இருக்கு. நான் எதை வேண்டாலும் விட்டுருவேன், இதை வண்டி விட மாட்டேன். அது செல்லக்குட்டி பாவங்கள், the darling sins. அது சில பேருக்கு, நம்ம எல்லோருக்கும் அந்த மாதிரி சில பாவங்கள் இருக்கு. பொதுவா எல்லா பாவங்க, இந்த பாவங்கள், இது ரெண்டுமே நம்ம விடணும். அதுதான், அதுக்குத்தான் அர்த்தம். அதை செய்யலன்னா மனம் திரும்புதல். எதுக்குங்க மனம் திரும்புதல்? பொதுவா நான் எல்லா பாவத்தை விட்டுறேன்னு. இன்னமே கடவுள் இதுவரைக்கும் எனக்கு என்ன பாவம் காமிச்சிருக்காளோ அது எல்லாத்தையும் நான் அறுத்து போட போறேன். பைபிள் யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? அதை அணைத்து போடு, அதை அறுத்து போடு, அதை அகற்றி வீசு. இன்னுமே அவன் பாவத்து கூட விளையாட மாட்டான். ஏசு கிறிஸ்து வந்து, ஏசுன்றதுக்கு அர்த்தம் என்ன? ஏசுன்றதுக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜீசஸ்? ரட்சகர். எதுல இருந்து ரட்சகர்? பாவத்தில இருந்து. அவர் பேருக்கே ஏத்தபடி அவர் கிரியை செய்ய விடாத வாழ்ற மனுஷன் என்ன கிறிஸ்தவன்? அவன் சொல்லுவான், இன்னுமே இயேசுவே நீ என் பாவத்தில இருந்து என்ன ரட்சித்துக்கு வந்த, அதை முழுசா என் வாழ்க்கையில செய்யும்னு பாவத்தை அவன் அறவே வெறுக்க ஆரம்பிப்பான். அதாங்க மனம் திரும்புதல். இந்த விசுவாச அறிக்கையில போட்டிருக்கு, நான் படிக்கிறேன் பாருங்க, அவன் என்ன மாதிரி பாவத்தை இது பண்ணுவான். ஒவ்வொரு மனம் திரும்பும், இல்ல முதல்ல இருந்து படிக்கிறேன், நான் நம்மில் கொண்ட, நீங்களே படிங்க. நாலாவது பாயிண்ட்,
நான் நம்மில் கேட்ட நாளும் மரணத்தின் சரீரத்தை சுமந்து நிற்பதால் நாம் வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புதலை நம்மில் நாம் கொண்டிருப்பது அவசியமாயிருக்கிறது.
ரெண்டு பாயிண்ட். ஒரு பாயிண்ட், நாம் கேட்டை கொண்டிருக்கிற சரீரம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஒரு மனம் திரும்புதல் என்ன, என்னைக்கு ஒரு நாள் நடந்துறது இல்ல, வாழ்நாள் எல்லாம் மனம் திரும்புதல் நமக்கு இருக்கணும். அடுத்தது,
ஒவ்வொரு மனிதனும் தனது மனசாட்சியை உறுத்துகின்ற ஒவ்வொரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்தும்
அவனுடைய கடமை மனம் திரும்புதல் அப்படின்னும் போது, உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா, உன்னுடைய மனசாட்சியை உறுத்துகிற உன்னுடைய பிரத்யேகமான பாவத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். நீ அதை வெட்டி போட வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு உனக்கு ஒரு குறை இல்லை, ஆனா ஒன்னு குறையா இருக்குதுன்னு இயேசு சொன்னார் இல்லைங்களா. அந்த ஐஸ்வர்யம் மேல அன்பு, அதை நீ விட்டு வாங்க. இன்னும் அந்த மாதிரி பிரத்யேகமாக அந்த சமாரிய பெண்ணுக்கு என்ன சொன்னாரு, அதை பத்தியெல்லாம் நீ நல்லா பேசுற, போய் உன் புருஷனை கூட்டு வா, பிரத்யேகமான உன்னுடைய பாவம். ஜக்கேயேசு வந்து அவனை கூட்டு அவன் வீட்டுக்கு போனார், அவர்கிட்ட ஒன்றும் போதிக்கல. ஆனா இயேசு கிருபா அவனுக்குள்ள எவ்வளவு வேலை செஞ்சிச்சுன்னா அவனுடைய பொருளாசை அவன் விட்டான். இனிமே 4 மடங்கு நான் எல்லாருக்கும் கொடுக்கறேன் அப்படின்னு அவனுடைய பிரத்யேகமான பாவம். யோவான்ஸ்தானா கூட பார்த்து அந்த சோல்ஜர்ஸ் கேட்டாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்னு. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுடைய பிரத்யேக பாவம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல திருப்தியா இருங்க, மத்தவங்கிட்ட புடுங்காதீங்க. அவங்க உங்களுக்கு நமக்கு இருக்கிற பிரத்யேகமான பாவம், மனசாட்சி நமக்கு உறுத்துக்கிற பாவத்தை என்ன பண்ணணும், அதை அறுத்து போடணும். நம்மளுடைய வலது கை பாவம், நம்மளுடைய வலது கண் பாவம். என்ன சொன்னாரு, உன்னுடைய வலது கண் உனக்கு பாவம் செய்ய வச்சுச்சுன்னா என்ன பண்ணணும், புடுங்கி ஜோபில் வச்சுக்கல, என்ன பண்ணாரு தெரியுமா, புடுங்கி எரிந்து போடு, கிட்ட கூட வச்சுக்காது, எரிந்து போடு. அதாங்க மனம் திரும்புதல், எரிந்து போடணும். அது உன்னை நரகத்துக்கு இழுத்து போட்டு இழுத்துட்டு போயிடும். இப்படி வாழாத, எரிந்து போடு. இல்லனா அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு, அதான் மனம் திரும்புதல். அதனோட அர்த்தத்தை என்ன பாக்குறோம், துக்கத்தோடு பாவத்தை வெறுத்து கீழ்ப்படிதலை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்பணும். நமக்கெல்லாம் பிரத்யேக பாவம் நமக்கு என்ன இருக்கிறது, உங்க மனசாட்சி என்ன காமிக்குது உங்களுக்கு, அதை நீங்க தான் யோசிக்கணும். அது உங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதை முழுசா மேற்கொண்டிருக்கீங்களா, முழுசா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல வரல. கீழ்ப்படுதலை முழு நோக்கமாய் கொண்டு அதை தொடர்ந்து மெரிச்சுக்கிட்டே வரீங்களா, அதை கொண்டுகிட்டே வரீங்களா, கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி அதை சிலுவையில் அறிஞ்சுக்கிட்டே வரீங்களா, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். புரியுதுங்களா, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். கீழ்ப்படுதலை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு, இல்லனா இப்படி செய்யறது உண்டு, ஐயோ ரொம்ப தப்பு செய்யறமா தெரியுது, ஐயோ ரொம்ப குற்ற உணர்வு ஏற்படுது, அதனால கொஞ்சம் அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறது, அப்புறம் கடவுள்கிட்ட கொஞ்சம் வளருது, வசனத்தை கொஞ்சம் படிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நல்ல ஃபீலிங், ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஃபீலிங் ஏற்பட்ட உடனே போய் அந்த பாவத்தை கட்டி பிடிச்சிக்கிறது, கட்டி பிடிச்சி அதுக்கு முத்து கொடுத்து அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது, திருப்பி மனசாட்சி கத்த ஆரம்பிக்குது, திரும்பி சர்மன்ஸ் எல்லாம் வருது, திருப்பி கடவுளுடைய சிச்சை வருது, உங்க குடும்பத்துல பிரச்சனை வருது, திருப்பி அதை தூக்கி போட்டுருது, தூக்கி போட்டு அப்படியே கடவுள்கிட்ட வர மாதிரி வந்து அப்படியே ரொம்ப பக்தியா இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் நல்ல ஃபீலிங் ஆனவொடனே திருப்பி ஓடி போய் அதை கட்டி பிடிச்சுக்கிறது. இந்த வாழ்க்கை நரகத்துக்கு தான் கொண்டு போவோம், அதை அறுத்து போடணும். அறுத்து போடலன்னா இது நரகத்துக்கு தான் நம்மளை கொண்டு போவோம். அதான் மனம் திரும்புதல். உங்களுடைய பிரத்யேகமான பாவம் என்ன நீங்க யோசிச்சு பார்க்கணும். சில பேருக்கு வாலிபர்களுக்கு பொய் சொல்றதா இருக்கலாம், கடவுள் முகத்தை கூட பார்த்துட்டு கொஞ்சம் கூட கன்சுமிட்டாம சில பேர் பொய் சொல்லிட முடியும். அந்த மாதிரி பொய் சொல்லுகிற பழக்கம், அது பிரத்யேகமான பாவம். பொய் சொல்லுகிறவருடைய இடம் அக்னி கடல்னு போட்டிருக்கு, அங்கதான் இருப்பாங்க பொய் சொல்லுகிறவங்க, அதுவே நரகத்துக்கு கல் தள்ளிட்டு போவோம். சில பேர் இன்னும் வாலிபர்களுக்கு சுயமா நான் செய்யணும், எங்க அப்பா அம்மா பேச்சுனா நான் கேட்க மாட்டேன், ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், யார் ஏதாவது சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வரும், கோபம், சுயமா நான் செய்யணும், சுயமா நான் செய்யணும், அது பயங்கரமான பாவம். தகப்பன் தாய்க்கும் கீழ்ப்படியும் உன்ன பயங்கரமான ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் சொல்லி இருக்கும் போது அவர் கோபாக்கினே வாங்கிக்கிற அந்த சுயமா செய்யற ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இன்னும் சில பேருக்கு சோம்பேறித்தனம், பயங்கர ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், வேத அறிவில்லை, வேத வசனம் இன்னும் எவ்வளவோ தெரியல, ஆனா சோம்பேறித்தனம், பைபிள் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், அதை அறுத்து எறியணும். இன்னும் சில பேருக்கு ஆபாசமான காட்சிகள், ஆபாசமா டிவியில வருது, எவ்வளவு நல்லா இருக்கு டான்ஸ், எவ்வளவு நல்லா அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, பாக்குறதுக்கு என்ன கலரா, எவ்வளவு நல்லா இருக்கு, அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த பாபிலோன் குடுக்கிற லேடியுடைய மருந்தை குடிச்சிங்கன்னா, நான் போன வாரமே சொன்னேன், கடவுள் உங்களுக்காக ஒரு கப்பை ஊத்திக்கிட்டு இருக்கிறார், அதை தூக்கி எரியணும். அதான் மனம் திரும்புதல், அதை தூக்கி எரியணும். என்ன செஞ்சிச்சு அது கிறிஸ்துவுக்கு, கடவுளுடைய பிரமாணத்துக்கு முன்பதாக என்ன பயங்கரம், அதை தூக்கி எரியணும். உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது ஃபேஷன், உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன உறுத்துதோ அதை என்ன பண்ணணும், அதை அறுத்து போடணும். அது வலது கண்ணா இருந்தாலும் வலதா இடதா, வலது ரைட் ஹேண்ட் இல்லைங்களா, வலது கண்ணா இருந்தாலும் சரி வலது கையா இருந்தாலும் இயேசு என்ன சொன்னாரு, அது அறுத்து எடி, அது இல்லாம நீ நரகத்துக்கு, அது இல்லாம நீ நரகத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது இல்லைங்களா. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நரகத்துக்கு தான் அது இழுத்துட்டு போவோம். அது உன் கண்ணாவும் இருந்தாலும், ஐயோ எனக்கு வலிக்குதே, எவ்வளோ எனக்கு பிடிக்குமே, எவ்வளோ எனக்கு ஆசாச்சே அப்படின்னாலும் அது என்ன பண்ணணும், அறுத்து எரியலன்னா மனம் திரும்புதலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுடைய பிரத்யேகமான பாவம் அது என்னன்னு பாருங்க, என்னன்னு பாருங்க. இந்த மனம் திரும்புதல் வந்து எதுக்காவது உயிர் இருக்குன்னா ஒரே அடையாளம் என்ன தெரியுமா, அது வளரணும். இந்த மனம் திரும்புதல் வந்து கடவுளை குறித்து எனக்கு இருக்கிற எண்ணம், பாவத்தை குறித்து எனக்கு இருக்கிற வெறுப்பு வந்து வளர்ந்துகிட்டு போகும். என்னைக்கோ ஒரு நாள் நடந்துடுறது இல்ல, நான் மனம் திரும்பிட்டங்க. எப்போ 1955 நான் மனம் திரும்பிட்டங்க. நீ அன்னைக்கு மனம் திரும்பினியான்றது இன்னைக்கு எவ்வளவு அளவுக்கு பாவத்தை குறித்து துக்கம் இருக்கு, எந்த அளவுக்கு பாவத்தை வெறுத்து இருக்கிற, எந்த அளவுக்கு பாவத்தை குறித்து துக்கம் வளர்ந்து இருக்கிறது. நம்ம பயங்கரமா இந்த வாழ்க்கையெல்லாம் அந்த துக்கம் வளர்ந்துகிட்டு போகும், பாவத்தை வெறுத்துக்கிட்டு போகணும், பாவத்தை வெறுத்து கடவுள் பக்கம் திரும்பிக்கிட்டு போகணும். அது வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவனுக்கு இருக்கும். அதனால தாங்க அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை எங்க பார்த்தாலும் வெறுக்கிறவனா இருக்கும்போது, கொல்லுகிறவனா இருக்கும்போது, எஞ்சி இருக்கிற பாவத்துக்கிட்ட அவன் போராடிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு இருக்கிற பெரிய ஏக்கமே என்ன தெரியுமா, இயேசு எப்ப வந்துருவார், இயேசு எப்ப வந்துருவார். மற்றவனுக்கெல்லாம் அந்த உணர்வே வராது, இயேசுடைய வருகையே மற்றவனுக்கு முக்கியம் இல்ல. இவன் இப்படி பாவத்தோடு போராடும் போது அவனுக்கு இருக்கிற பெரிய ஏக்கம் என்ன, இயேசு எப்ப வருவார். ஏன்னா அவர் வரும்போதுதான் இந்த போராட்டத்துக்கெல்லாம் முடிவு. எஞ்சி இருக்கிற பாவ சரீரத்துல இருந்து என்ன காப்பாத்துவாரு, சுத்தி இருக்கிற பாவத்தோடு என்ன காப்பாத்துவார். அதனாலதான் தெசலோனிக்கர்ல அவங்களை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த விக்கிரவங்கள்கிட்ட இருந்து நீங்க வெறுத்து மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பிட்டு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா, கிறிஸ்துடைய வருகைக்காக நீங்க ஆவலோடு காத்திருக்கிறீங்க. ஏன்னா அப்படி திரும்பின அவனுக்கு தான் அது ஆவலோடு காத்திருக்க முடியும், மற்றவனுக்கெல்லாம் அந்த ஆவலே இருக்காது. சரி, இந்த கிருபை தேவன் நமக்கு நம்ம அனுபவத்துல கொடுக்கும்படிக்கு எல்லாரும் ஜெபம் செய்வோம்.